இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பேசுகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக நாம் சில துதிகளை பாடுவோம். முதலாவதாக துதிகளத்தினே 190.
Thank you. Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 236வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். துதிகீதங்களில் உள்ள 236 என்ற பாடலை நாம் ஒன்றிணைந்து நாம் இப்போது பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜபிப்போம். ஒன்றிணைந்து நாம் ஜபிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜபம் செய்வோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிறவரை, துதிகளுக்கு பார்த்திருந்தே அந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே,
என்றும் இன்றும் என்றும் மாறாத மனதுருக்கிற தேவாதி தேவனே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றுமடைய சொல்லுகிறோம் ஒரு வழிநடத்தபடியா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு பிரிதர வரவளர் விரிக்கிறள வரவள சமாதானத்தின் தேவனே, சமாதான பிரபுவே, யோ இந்த நாளிலும் சமூகம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அற்புதம் ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, இதோ இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக மீனமாக சொல்லும் ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களையும் நாளாவது முடிவுரையில் உங்கள் பிரசனம் என்று வழிநடத்தப்படும் உடைய மகவின் பிரசனம் என்று தாங்கும்படியே சொல்லியிருக்கிற மாட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நிரூபிக்கிறார். அல்லேலூயா, ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக நாம் இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய சகோதரர் ராஜாங்க முத்தாமாக இருக்கிற சகோதர சகோதரிகளோடு உறவாடும்படியாய், அவர்களோடு மாத்திரமில்லை இந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் உறவுகளோடு மீண்டுமாக உறவாடும்படியாய் கர்த்தர் கிருபி செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலும் கூட நாம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிற தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். இன்றைக்கும் அதே தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும்போது நாம் இன்றைக்கு வாசிக்கிறேன் மத்திய 20:16 மத்திய 20:16 முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அதனாலே இந்த நாளிலும் கூட நாம் இந்த இதே வசனத்தில் கூட பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் நாம் இந்த மத்திய 20:16 கூட நேற்று அன்றைய கடந்த வாரம் ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். இந்த வாரம் இன்னொரு பகுதியை நாம் தியானிப்போம். பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்கிற தலைப்பின் கீழாக மீண்டுமாக இந்த மத்திய 20:16 நாம் தியானிப்போம். இந்த வசனம் எப்பொழுது தேவனாகிய கர்த்தரால் சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, இது மத்திய 19 ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. மத்திய 19 தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மத்திய 19:30 நாம் வாசிக்கிறேன். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இந்த மத்திய 19 அங்கே ஏற்பட்ட ஒரு நிகழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 20 இந்த ஓமையை நாம் சொல்வதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால இந்த மத்திய 19 என்ன நடந்தது, ஏன் இந்த சம்பவத்தை இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். நான் வாசிக்கிறேன் மத்திய 19 ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். அந்த வாலிபன் நான் ரட்சிப்பை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு சில காரியங்களை இங்கு சொல்கிறார். முதலாவதாக நான் வாசிக்கிறேன் மத்திய 19:16 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்றே கேட்டான். அதனால இங்க வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு வாலிபன் நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதற்கு ஆண்டவன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி 17 அவர் குறிப்பிடுகிறார். 17 நான் பார்க்கும்போது நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்கிறார். நான் 18 பார்க்கும் போது அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதலே அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன். நான் சிறு வயது முதலே கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளைகள் எல்லாம் நான் சிறு வயது முதலே நான் கை கொண்டிருக்கிறேன் என்று அவரிடத்துல சொன்னான். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்தருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். 21 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 22 பார்க்கும்போது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் என்று 22 சொல்லுகிறது. 23 நாம் பார்க்கிறோம், இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதானதா இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்ததாக நாம் 24 பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் இதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் அது கூடும் என்று சொன்னார். 27 நாம் பார்க்கும்போது, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. இதான் இந்த பகுதியில நாம் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட இந்த பகுதியை நாம் தியானிப்போம். முதலாவதாக ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரை என்ன அழைத்தான் என்று பார்க்கும்போது, போதகரே என்று சொல்லி அழைத்தான். இன்றைக்கு இந்த வசனத்தை கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வாலிபன் வருகிறான், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்கிறான். அவரை பார்த்து அவன் அழைக்கிறான், போதகரே என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு போதகர், அநேக நல்போதனைகளை அளிக்கிற ஒரு ஒரு மனிதனாக அன்றைக்கு அந்த வாலிபனுடைய பார்வையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்றைக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் அப்படித்தான் பார்க்கிறது. இயேசு ஒரு நல் போதனைகளை அளித்த ஒரு மனிதர், யூத தேசத்துல இஸ்ரேல் நாட்டில பிறந்த, யூத குலத்தில பிறந்த ஒரு மா மனிதர். அநேக உலகத்திலே நற்போதனைகள் அளித்த மேதைகளிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் என்று சொல்லி உலகம் அவரை அப்படித்தான் பார்க்கிறது. ஒரு நல்லவராக, நல் போதனைகளை அளித்தவராகவே இந்த உலகம் அவரை பார்க்கிறது. அநேக ஜனங்கள் இன்றைக்கு அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை புரிந்து வைத்திருக்கிறார்கள். நாமும் கூட நாம் இயேசுவை என்னவாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க பார்க்கிற அந்த மனிதன், நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். தேவன் கற்பனைகளை கைகொள் என்று சொல்லுகிறார். அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதலே நான் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன், நான் கற்பனைகளை அறிந்திருக்கிறேன், நான் கற்பனைகளை கை கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். அது நல்லது, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அவன் என்னவென்று கேட்கிறான். அதற்கு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடினாலே இவைகளை கேட்டு துக்கம் அடைந்து அவன் போய்விட்டான் என்று இந்த பகுதி சொல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானர்களே, நாம் இந்த நாளிலும் கூட இந்த பகுதியை நாம் தியானிப்போம். கிறிஸ்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு தான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்போது நாம் வந்திருக்கிற யாருமே அப்படி இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் சுதந்திரமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது அநேகர் ஐஸ்வர்யவான்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேக பணக்காரர்கள் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருமே தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஏழைக்கு கொடுத்து விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்கள் இன்றைக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனிடத்திலே மாத்திரம் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவன் எல்லாவற்றிலும் சொல்லுகிறார், நான் கற்பனைகளை சிறு வயது முதலில் கை கொள்ளுகிறேன் என்று அவன் சொன்னான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவனிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன குறை என்று சொன்னால், அவனுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தது. அவன் அதிகமாக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நேசிக்கிறவனாக இருந்தான், அவனுடைய ஆஸ்தி அதிகமாக நேசிக்கிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த பணத்தாசை குறித்து இங்கு வேதம் பதிவு செய்திருக்கிறது. அந்த மனிதன் தேவனை நேசிப்பதை காட்டிலும் தன்னிடத்த ஆஸ்திகளை அதிகமாக நேசித்தான். இன்றைக்கு கூட நாம் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பல வேளைகளிலே நாம் அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நான் கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறேன். எதை காட்டிலும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தை காட்டிலும் நான் கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி ஒரு கேள்வியை நம் முன்பாக வைத்தால் நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கேள்வியை தான் தேவனாகி கர்த்தர் இந்த பகுதியில எழுப்புகிறார். இந்த பகுதியில இந்த 19 அதிகாரம் இந்த கேள்வியை எழுப்புகிறது. நான் எதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நான் நேசிக்கிறேன், யாரை காட்டிலும் அதிகமாக நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில நான் யாருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஒருவேளை ஆஸ்தியும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கேள்விக்குறியாக முன்னாடி நிற்கும் போது, என்னுடைய முன்னுரிமை என்னுடைய சொத்துக்கா ஆஸ்திக்கா அல்லது இயேசு கிறிஸ்துவா என்பதை நாம் இந்த நாளிலே ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டும். இந்த மனிதனிடத்துல தேவனாகிய கர்த்தர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். உனக்கு அதிகமான ஆஸ்திகள் இருக்கிறது, அதை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் அதிகமாக ஆஸ்திகளை உடையவனாக இருந்தான், அவனாலே இயேசு கிறிஸ்துவை அதன் பிறகு பின்தொடர முடியவில்லை. ஏன்னு சொன்னால் இவ்வளவு ஆஸ்திகளை இழப்பதற்கு அவன் தயாராக இல்லை. அவன் ஆஸ்தி மிகுதியாக இருந்தான். ஒருவேளை ஏழையாக இருந்தா என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, நான் பின்தொடர்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மனிதனுக்கு ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினாலே அவனாலே அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நாம் திரும்பி போய்விட்டான் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறேன். நாம் கூட இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? நம்மிடத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தை காட்டிலும், ஆஸ்திகளை காட்டிலும், நம்மிடத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் நான் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறனா என்பதை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் சொல்லுகிறான், கற்பனைகளை கைக்கொள். நிச்சயமாக அவர் ஒரு கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூட அந்த கற்பனையை நாம் அதிக நேரங்களில் உணராதவர்களாக இருக்கிறோம். இந்த மனிதன் நாம் சொல்கிறான், நான் சிறு வயது முதலே அவருடைய கற்பனைகளை எல்லாம் நான் கை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் நாம் யோசித்து பார்ப்பேன். நான் நிச்சயமாக அவன் தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் அவன் கை கொள்ளுகிறவனாக இருக்கிறான். யோசித்து பார்ப்பேன், அவன் தேவனுடைய கற்பனைகளுக்கு எல்லாம் அவன் பாத்திரவனாக இருக்கிறான். யோசித்து பார்க்க வேண்டும். அவன் ஒரு கட்டளையை நிச்சயமாக அவன் கை கொள்வதற்கு அவன் தகுதியற்றவனாக இருக்கிறான். என்ன கட்டளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 20:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20:3 வசனம், யாத்திராகமம் 20:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த முதலாவது கற்பனை. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த முதலாவது கற்பனையை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த பூமியில நாம் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். என் தேவன் ஒருவரே, அவருக்காக நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன், அந்த ஆஸ்தியை இழப்பேன், என் ஜீவனை கொடுப்பேன், என் உறவுகளை இழப்பேன் என்பதற்கு நாம் எப்போது தயாராகிறோமோ அப்போதுதான் இந்த முதலாவது கற்பனையை நாம் கை கொள்வது தயாராக இருக்கும். இதுதான் முதல் தகுதி. இந்த முதலாவது கற்பனையினுடைய அர்த்தமே அதுதான். எதை வேண்டுமானாலும் என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எப்போது இழக்கிறேன் என்று தயாராகிறனோ அப்போது என்னுடைய முதலாவது கற்பனையை நான் கை கொள்ளுகிறோனாக இருக்கிறேன். இந்த மனிதர் சொல்லுகிறார், நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், ஆனாலும் அவனுடைய ஆஸ்தியை இழப்பதற்கு அவன் தயாராக இல்லை. தேவன் மீது அவனுக்கு பரிபூர்ண விசுவாசம் இல்லை. என் தேவன் என் வாழ்க்கையில் ஒருவர் போதும், எதை இழந்தாலும் என் தேவனாகி கர்த்தரால் எனக்கு திரும்ப கொடுக்க முடியும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இல்லை. நான் பெற்றிருக்கிற இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகளை காட்டிலும் நான் பெறப்போகிற நித்திய ஜீவன் மிக உயர்ந்தது என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இல்லை. அவன் நான் சிறு வயது முதலே கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். நாம் கூட பல நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறோம். நாம் கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக நேரங்களில நான் பணத்தின் பின்னாக போகும், உறவுகள் பின்னாக போய்கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு தத்துவம் சொல்வார்கள், இந்த உலகம் பணத்தையும் பிணத்தையும் கட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிற உலகம் என்று சொல்வார்கள். இந்த மனித வாழ்க்கை பணத்தையும் பிணத்தையும் கட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. பணம் என்பது பொருளாசை, பிணம் என்பது உறவுகள் என்று சொல்லுகிறார்கள். இது ரெண்டுமே இந்த உலகத்துக்கு உதவாதது. இது ரெண்டுமே ஒரு மனிதனை நிச்சயமாக வாழ வைக்கிற போகிற காரியங்கள் அல்ல. ஆனாலும் ஒரு மனிதன் எப்பொழுது இந்த ரெண்டு காரியங்களை விட்டு புரிந்து கொள்கிறானோ அப்போது அவன் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான் என்று ஒரு தத்துவம் சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பணத்தோடும் பிணத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களை இன்றைக்கு நாம் இந்த பகுதியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து திரும்பி போனதோட நோக்கம் என்ன? அவனிடத்தில் இருந்த அந்த பணத்தாசை. கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில நாம் தேவனிடத்துல நாம் விலகி போவதற்கு பணம் ஒரு காரணமாக இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துல வந்தபோது எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டான். அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துல வரும்போது என்ன கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துல நான் வந்தேன் என்று சொன்னா என்ன நல்ல சுகமான எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவார் என்று நம்புகிறார்கள். எனக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல சொகுசு வாழ்க்கை, தேவனாகிய கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அதனாலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எனக்கு எதெல்லாம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதனாலே இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் கேட்கப்படுகிற, சுற்றி நடக்கிற, கேட்கப்படுகிற சாட்சிகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யமும் என் தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதான் நாம் இன்று சுற்றி நடக்கிற நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சாட்சிகள். இதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வருகிறதுக்கான நோக்கமாக இன்னைக்கு உலக ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இது அநேகர் இந்த பகுதியை ஒரு சுவிசேஷ பகுதியாக பார்க்கிறார்கள். ஒரு மனிதன் வந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் திரும்பி போய்விட்டான் என்று சொல்லி, ஆனால் இதை அப்படியாக பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அநேக ஜனங்கள் இன்றைக்கு இந்த வசனத்துக்கு ஏற்றவர்களாக நாம் ஆளுகிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்காக எதை வேண்டுமானாலும் என் ஆஸ்தியை நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நான் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? எதை வேண்டுமானாலும் என் இயேசு கிறிஸ்துக்கு இழப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தயாராக இருக்கிறேன், நான் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் யோசிப்பதில்லை. நாம் ஒரு சுயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணத்தாசை நம்மை சில நேரங்களில் நம்மை வாட்டி வதைக்கிறது. பணத்தின் பின்பாக நாம் போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சில பேரை நாம பார்ப்போம், எதற்கெடுத்தாலும் பண காரியங்களே பேசுவார்கள். பணமே அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கும். இங்க வேதத்துல எங்கேயுமே நாம் சம்பாதிக்க வேண்டாம் என்று வேதம் எங்கேயுமே சொல்லவில்லை. நிச்சயமாக நாம் உழைக்க வேண்டும். நம் வருமானத்திற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக அநேகருக்கு சாட்சியாக நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் என்பது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் பணம் மட்டுமே ஆசீர்வாதம் இல்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அநேகர் இன்னைக்கு உலகத்தில் சாட்சி கொடுக்கிற சாட்சிகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பணம் மட்டுமே ஆசீர்வாதம் என்று சொல்லி அநேகர் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் வைத்திருக்கிற ஆஸ்திகள் மட்டுமே சாட்சி என்று நினைக்கிறார்கள். தான் பெற்றிருக்கிற அந்த ஆஸ்திகளினுடைய அளவீட்டை வைத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அளவீடாக இன்றைக்கு உலகம் அதை அளவீடாக பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக அல்ல. பணம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமானது தான், ஆனாலும் அதுவே முக்கியமானதல்ல. அதற்காக நாம் நித்திய ஜீவனை இழந்து போகாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் இன்றைக்கு பணத்தாசையினாலே கிறிஸ்துவை விட்டு விலகி போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவைக்கு இடத்துல வரும்போது நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த சபை மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள். சபை எனக்கு ஏதாவது கொடுக்கும் என்று விசுவாசத்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என் வாழ்க்கையில ஒரு 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 மந்திரவாதம் மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்து பெரிய ஆசீர்வாதங்களோடு என் வாழ்க்கை மாறிடும். உடனடியா நான் வசதியாயிடுவேன், வசதி வாய்ப்புகளோடு என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும், ஒரே நாள்ல என்னோட துக்கெல்லாம் சந்தோஷமா மாறிடும் அப்படி என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவத்துல வருகிற அநேக ஜனங்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்கிறார்கள். இங்கே ஆனால் எதற்கு எல்லாமே தலைவீழாக தேவன் சொல்கிறேன், இன்றத்திலே வரும்போது நான் உனக்கு கொடுக்க போவதில்லை, நீ உன்னிடத்தில் இழப்பதற்கு இழப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாய் என்று தேவன் அந்த வாலிபனை பார்த்து கேட்டார். இன்றைக்கு நாம் இழப்பதற்கு தயாராக இருக்குமா? இயேசு கிறிஸ்துக்காக இன்றைக்கு நான் பணத்தாசை அற்றவனாக நான் இன்றைக்கு இருக்கிறேனா? என் கிறிஸ்துவா எனக்கு பணமா என்று வரும்போது எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம், என் வாழ்க்கையில எனக்கு பணத்தை விட என்று எண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் பணத்தின் பின்பாக போய் அநேக ஆசீர்வாதங்களை நாம் தேவனுக்கு முன்பாக நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். பணமே வாழ்க்கை என்று எண்ணுகிற ஒரு ஒரு வாழ்க்கை நாம் இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். சில பேரை நம்ம பார்க்கிறோம், எதற்கெடுத்தாலும் அவர்கள் ஒரு ஒரு பணத்தோடு கூடிய காரியத்தை ஒப்பிட்டு பேசுவார்கள். நம்ம அவர்களை சொல்றோம் மணி மைண்டட் பீப்புள் அப்படின்னு நம்ம பார்த்து பேர் வச்சிருக்கோம். காரணம் என்ன? அவர்களுடைய நோக்கமே இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கமே சம்பாதிப்பது என்பதற்காகவே இருக்கிறது. சம்பாதிப்பதற்காக இந்த வாழ்க்கை இழக்கிற அநேக கூட்டங்களை நம்மால் இன்றைக்கு இந்த நவீன உலகத்திலே நம்மாலே பார்க்க முடிகிறது. நம் தேவ ஜனங்கள் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ளாக ஐஸ்வர்யத்தின் மீது அதிக நாட்டமும் ஆசையும் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம், உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நான் பெற்றிருக்கிற இந்த ஆஸ்திகளை ஐஸ்வர்யத்தை இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என் கிறிஸ்து என் வாழ்க்கையில மிக முக்கியம், எதை வேண்டுமானாலும் நான் அவருக்காக இழப்பேன், எதையும் என் தேவனுக்காக நான் இழப்பதற்கு தயாராக இருப்பேன், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எதை கொண்டும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? எத்தனையோ பேர் இன்றைக்கு கிறிஸ்துவை அநேக இந்த உலக காரியங்களினாலே இழந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டங்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. தேவன் இந்த மனிதனை பாருங்கள், அவன் இழந்தான் ரட்சிப்பை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்காக அவன் தேவனுடைய ரட்சிப்பை இழந்தான். என் தேவன் எல்லாவற்றையும் திருப்பி தரக்கூடியவர் என்பதை எழுந்தார். இதே வசனம் இதே பகுதியில தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், 29 வசனத்தின் பின்பகுதியை சொல்கிறேன், அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், இரட்டாம் தனையாய் பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் இழப்பதற்கு தயாரான முதலில் அதனால அவனால பெற்றுக்கொள்ள முடிந்தது. தன் ஜீவனை அடைய விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான், இழந்து போக தயாராக இருக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று தேவனை கத்து சொல்கிறான். அதனால இன்றைக்கு நாம் கத்துடைய பிள்ளைகள், நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? எதை என் தேவனுக்காக நான் இழந்திருக்கிறேன்? எதை என் தேவனுக்காக நான் இழக்கிறேன்? சபையில எனக்கு என்ன வருமானம் இருக்கிறது? சபை என்னை எதை போஷிக்கிறது? சபையில எனக்கு என்ன லாபம் கிடைத்திருக்கிறது? சபை மூலமாக நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் என்பதெல்லாம் கேள்வி அல்ல. சபைக்காக நான் எதை எழுந்திருக்கிறேன்? சபைக்காக எதையெல்லாம் நான் செலவு செய்திருக்கிறேன்? சபைக்காக ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் இழந்தது என்ன? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக என்று என்னை விட்டேன் என்று சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல். நாம் இன்றைக்கு எதை இயேசுக்காக நாம் இழந்திருக்கிறோம்? எதை நாம் விட்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் அவர் இழந்தார். இந்த உலகத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உண்டு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் அவர் அரசியல் செல்வாக்கு பெற்றவராக அவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. கிரேக்க பண்டித ஞானியாக அவர் இருந்தார். கிரேக்கரிடத்தில் படித்தவர். உலகத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்தது. படிப்பு என்கிற செல்வாக்கு இருந்தது. நீதிமான் என்கிற ஒரு செல்வாக்கு இருந்தது. ராஜ்யத்தோடு தொடர்பு இருந்தது. ஐஸ்வர்யனாக இருந்தார். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி விட்டேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டவர் நம்முடைய அப்போஸ்தலன் பவுல். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எதை இயேசுக்காக இழக்கிறோம்? எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஆசைப்படுகிறோம். பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது இழப்பது ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இயேசுக்காக. நாம் இன்றைக்கு எதை இழந்திருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பணம் என்கிற ஒன்று இன்றைக்கு உலக வாழ்க்கையில மிக முக்கியத்துவமானதாக மாறுகிறது. ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரமாக வாழ்வது ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களோடு போட்டி போட்டு கொண்டு ஐஸ்வர்யன் ஆவதற்காக தேவனுடைய ரட்சிப்பை குறித்துதான் அக்கறையற்றவர்களாக இன்றைக்கு அநேகர் பணத்தின் பின்பாக போய் கொண்டிருக்கிற காரியங்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு நாம் ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஐஸ்வர்யவானை போல நாம் தேவனுக்காக இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை எப்போதுமே இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுமே தவிர, இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக நாம் தேவனை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடாது. நான் அப்போ 1 தீமோத்தேயு 6:6 நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:6-12 நான் வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அழிந்து போகிற மதிகேடும் சேதமான பதவியில இச்சையிலால விழுகிறார்கள். பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. அதை சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைமுடியினாலும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருப்பாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருப்பாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த வசனத்தை நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம். போதும் என்று மனதில் நமக்கு மிக முக்கியம். எப்போதுமே நமக்கு அது நமக்கு வராது. நான் ஒரு சிறுகதை கேட்டேன். ஒரு மனிதனுக்கு ஒரு புதையல் கிடைக்கிறது. அது ஒரு தங்க புதையல். அதை வைத்துக்கொண்டு அது மிக பல கோடி மதிப்புள்ள ஒரு புதையல். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த புதையலை பெற்றவுடனே ஒரு சிலை, அது ஒரு தங்க சிலை. அதை பார்த்த பிறகு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், மிகுந்த சந்தோஷம். இப்படி ஒரு 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 புதையல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் மாற்றி நம்மளை இந்த உலகத்தில் ஐஸ்வர்யர்களாக மாற்றிவிடுமே என்று சொல்லி அவர்கள் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் என்று திட்டம் போட்டுக்கொண்டு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போது அந்த புதையலை எடுத்த அந்த விவசாயி, ஒரு ஏழை விவசாயி அவன், அவனுக்கு சந்தோஷமே இல்லை. அவன் ஒரு துக்கத்தோடு இருக்கிறான். அந்த புதையல் கிடைத்த பிறகு முன்பாக இருந்த சந்தோஷத்தை விட இப்போ கொஞ்சம் கூட அவன் சந்தோஷமே இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான். அவன் வீட்டில் உள்ள உறவுகள் எல்லாம் கேட்கிறார்கள், என்ன இப்படி ஒரு புதையல் கிடைத்திருக்கிறது, ஒரு தங்க சிலையின கிடைத்திருக்கிறது, அது ஒரு விலை மதிப்பில்லாதது, அதிக விலை கொடுத்து அதை விற்க முடியும், இப்படி ஒரு சூழ்நிலையில நீ வெறும் துக்கத்தோடு இருக்கிறாயே என்று அவனை கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், இந்த ஊர்ல ஏறக்குறைய 18 சிலை காணாம போயிடுச்சுன்னு நான் கதையில படிச்சிருக்கேன். ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு, மீதி 17 சிலை எங்க இருக்குன்னு தெரியல. அதனால அதை நினைச்சால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, 17 சிலை எங்க இருக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கதை. சில நேரங்களில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அப்படித்தான் பூமியில வாழுகிறோம். நமக்கு வேதம் சொல்லுகிறது உணவும் உடுக்கவும். தமிழ் அழகாக சொல்வார்கள், உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில எல்லா பணத்தாசைக்கும் நம்ம எல்லா தீமைக்கும் பண ஆசை வேறாய் இருக்கிறது என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறது. இந்த மனிதனிடத்தில் இருந்த அந்த பண ஆசை ரட்சிப்பை இழந்தான். இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகமானது கிறிஸ்துவத்தை தள்ளி கொண்டிருக்கிறது. பணத்தாசை பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள். பணமே ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறார்கள். பணத்துக்காகவே வாழ்கிற ஒரு கூட்டமாக, பணத்துக்காக தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு உலகம் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக அல்ல. தேவனுக்காக எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், இதை இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து அந்த சீஷர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பேதுரு கேட்கிறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறாங்க. முக்கியமான ஒரு கேள்வி, என்ன கிடைக்கும் எங்களுக்கு? இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பார்த்தார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் பட்டிருக்க வேண்டும் அந்த நேரத்தில். ஆனால் அவர் கோபப்படவில்லை, மிகுந்த பொறுமையோடு கூட அங்கே அவருக்கு பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மிக பொறுமையோடு ஒரு பதில் சொல்கிறார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தை மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தி நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். முந்தினோர் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இந்த பகுதியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னொன்றையும் செய்ய சொல்லுகிறார், பணத்தை மட்டும் விட்டா போதாது. ஒருவேளை எனக்காக நீ உறவுகளை விடுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். சில வேளைகளில் நாம் உறவுகளை விடுவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம், என் உறவுகள் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரன், சகோதரி, தாய், தகப்பன், மனைவி, இவைகள் எல்லாம் நான் விட்டு விடுவதற்கு தயாராக வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும்னா இவங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு தனி மனிதனாக இங்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும் என்று சொன்னார். இவைகளை நான் வெறுப்பதற்கு நான் தயாராக இருப்பேன். இன்னைக்கு நாம் தலைவிடா இருக்கும். சபைக்கு வர மனிதர்களை நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கிறிஸ்துவுக்காக எதை வெறுக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் சபைக்கு வருகிற சில பிள்ளைகளை நாம் கடிந்து கொள்ளும் போது பெற்றோர்கள் கோபித்துக் கொண்டு சபைக்கு வரமாட்டாங்க. இந்த பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது நியாயம்தானே? சபையில் உள்ள ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டிப்பார்களே, அது நீதியானதாச்சே, நியாயமானதாச்சே என்று யோசிப்பது கிடையாது. என் பிள்ளைகளை குறை சொல்வதற்கு நீங்கள் யார் என்று சொல்லி கோச்சிட்டு சபைக்கு வர மாட்டேங்குது. அநேகர் சபை வேறு கிறிஸ்து வேறு என்று எண்ணுகிறார்கள். வேதம் மிக தெளிவாக இருக்கிறது, சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபை வேறு கிறிஸ்து வேறு கிடையாது. எவன் ஒருவன் சபையை நேசிக்காமல் கிறிஸ்துவை நேசிக்கவே முடியாது. ஒருத்தன் கிறிஸ்துவை நேசிக்கிறான் என்று சொன்னால் உண்மையாக அவனால சபையை நேசிக்க முடியும். சபையும் கிறிஸ்துவை எப்போது ஒருவன் பிரித்து பார்க்கிறானோ அப்போது அவன் கிறிஸ்துவனாக இருப்பதற்கு தகுதி இழந்து விடுகிறான். சபையும் கிறிஸ்துவும் வெவ்வேறு அல்ல. நம் மேயான இயேசு சபையில நாம் இருக்கிறோம். நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், நான் சபையை நேசிக்கவில்லை என்று என்னால் சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என் சபையும் என்னாலே நேசித்தாக வேண்டும். நான் சபையும் கிறிஸ்துவும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிவது கிடையாது. சபை வேறு கிறிஸ்து வேறு என்று நினைக்கிறார்கள். சபையிலே கோபத்தை காட்டுகிறார்கள், சபையினுடைய சட்டத்திட்டங்களை மீறுகிறார்கள், சபையை அவர்களால் வெறுக்க முடிகிறதாக சொல்லுகிறார்கள். நான் இயேசு அதிகமாக நேசிக்கிறேன். எப்படி சாத்தியமாக முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சபையை நேசிக்காதவர்களால் எப்படி கிறிஸ்துவை நேசிக்க முடியும்? எவன் ஒருவன் கிறிஸ்துவை நேசிக்கிறானோ அவன் நிச்சயமாக சபையை நேசிப்பான். எவன் ஒருவனாலே சபையை நேசிக்க முடிகிறதோ அவனாலே மாத்திரமே கிறிஸ்துவை நேசிக்க முடியும். ஒருவன் சபையை வெறுத்து விட்டு கிறிஸ்துவை எப்படி நேசிக்க முடியும்? இங்க பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நீ எனக்காக உன் சகோதரனையாவது, உன் சகோதரி, தாய், தகப்பன், மனைவி, யாரை வேண்டுமானாலும் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் நீ வெறுத்தாக வேண்டும். இன்றைக்கு அப்படி அல்ல. இந்த உறவுகளுக்காக சபையை வெறுக்கிற அநேக கூட்டங்களை இன்றைக்கு நாம் சபைகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு உறவு முக்கியம், என் மனைவியை எப்படி இப்படி சொல்லலாம், என் தகப்பனை எப்படி இப்படி சொல்லலாம், என் தாயை எப்படி சொல்லலாம், என் பிள்ளைகளை எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சபைக்கு எதிராக எழும்புகிற அநேக கூட்டங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக சபைகளை, நாம் உறவுகளை வெறுப்பதற்கு கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். உறவுகள் ஒருவேளை என்னை கிறிஸ்து விட்டு பிரிக்கும் என்று சொன்னால் இந்த உறவுகளை நான் எதிர்ப்பதற்கு, வெறுப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். இந்த உறவுகளினாலே நான் கிறிஸ்துவை நான் வெறுக்கிறவனாக மாறக்கூடாது. வேதம் இதுதான் இந்த பகுதி நான் சொல்லுகிறேன். இவைகளை எல்லாம் விட்டு விடுவேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நூற்றாந்தனையை அடைந்து நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். என்னுடைய உறவுகள் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போவதில்லை, என் கிறிஸ்துவம் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறது. மிக முக்கியம், என் கிறிஸ்துவனா நான் இருக்கிறதுனாலே நான் ரட்சிக்கப்பட போகிறேன். என்னுடைய உறவுகளோடு நான் வாழ்கிற வாழ்க்கையை எனக்கு ரட்சிப்பை கொடுக்க போவதில்லை. நான் தேவனுக்காக எதை வேண்டுமானாலும் நான் இழப்பதற்கு இங்கே தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவ ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் யோசித்து பாருங்கள். எப்போதுமே நீதியும் அன்பும் ஒன்று கொண்டு எதிரடியானது. நம்ம எவ்வளவு சோசித்து பார்க்கணும், சத்தியமும் அன்பும் எதிரடியானது. நம்ம அதிகமாக அன்பு செலுத்தும் போது நாம் நீதியை விட்டு விடுவோம். இது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீதிக்கும் அன்புக்கும் எதிரடியானது. நம் தேவ ஜனங்கள் நம்ம ரெண்டுத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில வேளைகளில் அன்பை குறித்து அன்பை இழந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். சில வேளைகளில் நாம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் சில நேரங்களில் நீதியை நாம் இழக்க வேண்டியவர்களாக நாம் இருப்போம். தேவன் அன்பையும் நீதியும் சரியாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். நாம் இந்த பூமியில அன்பை நாம் இழந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நாம் நீதி நியாயங்களை நாம் இழந்து விடாத கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில இருக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், இவர்கள் என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டான். இயேசு கிறிஸ்துவோட தொடர்ச்சி தான் இந்த 20:16 வரைக்கும் இன்னொரு பூமியை சொல்லுகிறார். என்ன கிடைக்கும் எனக்கு? தேவன் சொல்லுகிறார், எனக்காக ஒரு மனிதனிடத்துல பணத்தை இழந்து விட வேண்டும் சொன்னான் அவன் போய்விட்டான். இங்க சொல்லுகிறார், எனக்காக உன் மனைவி, பிள்ளைகள், உன்னுடைய சகோதரர்கள், சகோதரி, தாய், தகப்பன், யாரை வேண்டுமானாலும் எழுப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாய். இவைகளை இழந்தால் என்னோடு கூட நீ நித்திய ராஜ்யத்தில் நீ சொந்தக்காரனாக இருப்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் இங்கே அவர்களுக்கு வாக்கு கொடுக்கறது நம்மளே பார்க்க முடியுது. இன்றைக்கு அநேகர் சபைகளிலே உறவுகளுக்காக சபைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு சபைக்காக எந்த உறவு வேண்டுமானாலும் நாம் இழக்கலாம். ஆனால் நம் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ எந்த சூழ்நிலையிலும் நாம் இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதான் இங்கே சொல்லுகிறார், முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆயும் இருப்பார்கள். சபைக்கு அநேகர் வருகிறார்கள், ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது இல்லை என்ற உடனே இயேசு கிறிஸ்து விட்டு பின்னாடி போய்விடுகிறார்கள். சில நேரங்களில் உறவுகளினாலே அநேகர் சபைகளை இழந்திருக்கிறது நம்மளே பார்க்க முடிகிறது. உறவு முக்கியம். என் மனைவி என்னை சபைக்கு போவானான்னு சொல்லிட்டாங்க, நான் நின்றுட்டேன். என் பிள்ளைங்க என்னை சபைக்கு போவானான்னு சொல்றாங்க, நான் நின்றுட்டேன். என்னுடைய எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே எனக்கு இந்த சபை சரியா கிடைக்காதனால என் குடும்பமே என்னை சபைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் குடும்பத்தை கீழ்ப்பணிந்தான் நடக்கணும். எப்படி நான் குடும்பத்தை விட்டுற முடியும்? எனக்கு குடும்பம் முக்கியம் இல்லையா? அதனால என் குடும்பத்தினுடைய பேச்சுக்கு கீழ்ப்பணிந்து நான் சபை விட்டு போயிட்டேன். இதெல்லாம் நாம் இன்றைக்கு சபைகளிலே நாம் காது குறைற காதாலே கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள். எத்தனையோ பேர் சபைக்காக குடும்பத்தை இழக்காமல் குடும்பத்திற்காக சபைகளை விட்டு கொண்டிருக்கிற இன்றைக்கு கூட்டங்களை இன்றைக்கு நாம் இன்றைக்கு சபைகளில் பெற்றிருக்கிறோம். காரணம், கடைசி காலத்திலே அவர்கள் அதிகமாக தன் உறவுகளை நேசிக்கிறார்கள், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தேவனை இழக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நான் சபையை தான் இழக்கிறேன், தேவனை இழக்கவில்லை என்று சொல்லி. இல்லை, நிச்சயமாக யாரெல்லாம் சபையை இழக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தேவனை இழந்தவர்கள். சபையை விட்டுட்டு தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு வைத்து பார்க்க முடியாது. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒருவேளை நாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளாக முந்தினவர்களாக நாம் இருக்கலாம். நான் எல்லாவற்றிலும் நான் இன்றைக்கு முந்தினவராக நான் இருக்கிறேன். நான் ஆதி காலம் முதல் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் எல்லாவற்றிலும் நான் முன்மாதிரியாக இருக்கிறேன். நான் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக என் வாழ்க்கையை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பகுதி நம்மை எச்சரிக்கிறது. நாம் இன்றைக்கு ஒருவேளை நான் பின்னாடி தள்ளப்படலாம், பின்னாடி தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதே இந்த வசனம் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு. கண்டிப்பாக முந்தினவங்கள்லாம் பின்னாடி போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த வசனத்தின்படி. ஒருவேளை இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேவனாகிய கர்த்தர் எச்சரிக்கிறதாக இருக்கிறது. இன்னொரு பகுதியை நாம் 20 வசனம் 20 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு ஓமையை சொல்லுகிறது. இந்த ஓமை என்ன சொல்லுகிறது? இங்க பல்லவ ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்து அதிகாலையிலே புறப்பட்டான். அவன் 6 மணிக்கு, அந்த அதிகாலை என்பது 6 மணியாக சொல்லப்படுகிறது. வேலையாட்கள் 4 ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இங்கே 20 அதிகாரத்தில் நான் இப்போது நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். 3 வசனம் சொல்லுகிறது, 3 மாலை வேலையில் அவன் புறப்பட்டு போய் கடத்தெருவை சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு பொங்கல், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவனும் அவர்களும் அங்கே போனார்கள். இப்படியே 6 மணி வேலை, 9 மணி வேலை என்று இங்கே வேதம் சொல்கிறது, 11 மணி வேலை. இங்கே அதிகாலை என்பது 6 மணி வேலை என்று நாம் பார்க்கிறோம். இங்கே 3 மணி வேலை என்பது காலை 9 மணி. அடுத்ததாக 6 மணி வேலை என்பது மதியம் 12 மணி. 9 மணி வேலை என்பது மாலை 3 மணி. 11 மணி வேலை என்பது மாலை 5 மணி என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் வேலையில கூலி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த எஜமான் வந்து அவர்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கும்படி சொல்லுகிறான். அப்போது எல்லோருமே சம்பளம் கொடுக்கப்படுகிறது, எல்லோருக்கும் சமமான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் முன்பாக காலையிலிருந்து வேலை செய்கிறவர்கள் எண்ணுகிறார்கள், எங்களுக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்குமோ என்று எண்ணினார்கள். அதிகமாக சம்பளம் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், நம் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு கூடுதலாக சம்பளம் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பு. ஆனால் எல்லோருக்குமே ஒரே அளவு சம்பளம் கிடைக்கிறது, அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி இது சாத்தியமாகும்? நான் 11 மணி நேரம் வேலை செய்திருக்கிறேன், 12 மணி நேரம் நான் வேலை செய்திருக்கிறேன், 6 மணி நேரம் வேலை செய்திருக்கிறேன், 3 மணி நேரம் வேலை செய்திருக்கிறேன், ஆனால் 1 மணி நேரம் வேலை செய்தவன் எனக்கு சமமாக எப்படி கூலியை பெற முடியும் என்று எண்ணுகிறார்கள். அப்போது என்ன நடக்கிறது? தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்கிறார். அவன் ஒருவன் வந்து கேட்கிறான், எப்படி இது சாத்தியமாகும்? அதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர்களில் ஒருவனுக்கு 13 வசனம், அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செல்லவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தினுனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடினாலே நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொன்னார். கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, இது கூட ஒரு முக்கியமான பகுதி. இன்றைக்கு அநேகர் நம்முடைய சபையில மிக முக்கியமான ஒரு இன்றைய சூழலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. நம் கர்த்தருடைய ஜனங்கள், நம்முடைய மெய்யான சபையை பொறுத்த வரையிலும் அநேக முந்தின ஜனங்களாலே இன்றைக்கு சபை கட்டப்பட்டிருக்கிறது. அநேக முந்தினவர்கள் சபையில ஏற்றுக்கொண்டவர்கள். இதனுடைய சரித்திர பகுதியை நாம் சிந்திக்க வேண்டாம். நம் நடைமுறையிலே இருக்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். நம் அநேகர் இன்றைக்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தோம், அநேகர் கிறிஸ்துவத்தில் இருக்கிறோம், நமக்கு பின்பாக வருகிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள். அவர்களும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருடைய வேலைகளிலே ஈடுபாடுகளிலே இருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு காரியத்தை இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? பிந்தினோர் சில நேரங்களில் முந்தினோராக மாறக்கூடும், முந்தினோர் பிந்தினோராக மாறக்கூடும் என்று இங்கே வேத பகுதி சொல்லுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், சில நேரங்களில் நாம் முந்தினோராயிருக்கிறேன்னா வீழ்ச்சி அடைவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஏனென்று சொன்னால், சில நேரங்களில் நாம் என்னெல்லாம், நான் தான் இந்த சபையில பல ஆண்டுகளாக இருக்கிறேன் என்று சொல்லி இப்போ எனக்கு எடுத்துக்கொண்டால் கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. சொன்னால் நான் பிறந்ததுலேருந்து அந்த மெய்யான சபையில் இருக்கிறேன். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது என்னுடைய மெய்யான இயேசு சபையினுடைய கால அளவு மிக அதிகம். அநேக டீக்கன்களை விட ஊழியக்காரர்களை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பிறந்ததுலேருந்தே இந்த சபையிலே நான் இருக்கிறேன். நான் பல வருஷமா இந்த சபையில் இருக்கேன். பல வருடங்களாக இந்த சபையினுடைய எல்லா சூழ்நிலைகளும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வேலை செய்திருக்கிறேன் அப்படின்னு எனக்கு என்ன தோன்றும் சில நேரங்களில். இது சரியா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய இந்த எண்ணம் எனக்கு வருவது வரும் என்று சொன்னால் அது சரியா? நிச்சயமாக தவறு. இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். நாம் எவ்வளவு காலம் கர்த்தருடைய வேலையை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. இந்த பகுதி சொல்கிறது நீ 11 ஹவர்ஸ் வேலை செய்தியா இல்ல 1 ஹவர் வேலை செய்தியா முக்கியமே இல்லை. நீ எப்போ வேலையில சேர்ந்த, நீ எப்போ கர்த்தருக்குள்ள வந்த, நீ எவ்வளவு காலம் வேலை செய்த முக்கியம் அல்ல. நீ எவ்வளவு வேலை செய்திருப்ப முக்கியம் அல்ல. வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. ஒருவேளை 12 மணி நேரம் வேலை செய்தவங்களும் 1 மணி நேரம் வேலை செய்தவங்களும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஏன்னா 12 ஹவர்ஸ் வேலை செய்தவங்க அதிகமான வேலையை செய்திருப்பாங்க. 1 மணி நேரம் வேலை செய்தவங்க அதுல கொஞ்சம் கூட அவருக்கு சமமான வேலை செய்திருக்க முடியாது. ஆனால் சமமான ஒரு கூலி கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? தெய்வம் சொல்கிறார், நான் தயாளர், நீ வன்கண்ணனாய் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுப்பதை உனக்கு எதை வாக்கு கொடுத்தனோ அதை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இந்த பகுதி சொல்லுகிறது நாம் எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் நான் கிறிஸ்துவத்தில் இருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவு வேலைகளை நான் கிறிஸ்துவுக்காக செய்திருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவு அதிகமான வேலைகளை எல்லாம் நான் சபைக்காக கிறிஸ்துவுக்காக செய்திருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. இன்று வந்தவர்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையை மொத்தமாக செய்கிறார்களோ அதே அளவு கனமும் மரியாதையும் நான் 50 ஆண்டுகள் உழைத்திருந்தாலும் கூட 5 ஆண்டுகள் உழைத்தவர்களுக்கான அந்த கனமும் ஆசீர்வாதமும் தேவன் கொடுக்க ஒரே சமமாக கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இதுதான் இந்த பகுதி சொல்லுகிற மிக முக்கியமான உபதேசம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில சமமாக இருக்கிறோம். சில நேரங்களில் பிந்தினவர்கள் அதிகமாக நம்ம விட விசுவாசத்தில் இருப்பார்கள். பல வேளைகளில் இதை நம்ம பொம்மலை பார்க்க முடிகிறது. புதிதாக வந்தவர்களுடைய வாழ்க்கை, புதிதாக வந்தவர்களுடைய விசுவாசம், புதிதாக வந்தவர்களுடைய ஊழியம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதிகமாக உழைப்பார்கள், அதிக நம்பிக்கையில விசுவாசத்தில் இருப்பார்கள். சபை மீது பற்று உள்ளவர்களாக நம்மளே பார்க்க முடியும். சில வேளைகள் அது தொடராமல் போய்விடுவது என்பதுதான் பரிதாபம். நான் அநேக நேரங்களில் நான் பார்க்கிறோம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, அதன் பிறகு அவர்கள் காணாமல் போய்விடுவதை நம்மளே சபைகளில் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம அப்படி அல்ல. இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான உபதேசம், நம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம் நீண்ட காலமாக சபையில் இருக்கிறவர்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் பின்னுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதியவர்களினாலே. புதியவர்களை நாம் புதியவர்கள் என்று எண்ண முடியாது. அவர்கள் பிந்தினவர்கள் என்று நாம் எண்ண முடியாது. அவர்களும் நமக்கு சமமானவர்கள். என்னை விட அவர்கள் ஒருவேளையும் இந்த சபையில செய்ததில்லை என்று என்னால் எண்ண முடியாது. ஒரு மணி நேரத்திற்கு அவர்கள் ஒரு வேலை செய்திருந்தாலும் கூட, நான் 12 மணி நேரம் வேலை செய்திருந்தாலும் கூட, என் தேவனுடைய பார்வையில அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதனால ஒரு சபையினுடைய ஆசீர்வாதம் என்பது நம்ம எவ்வளவு காலம் இருக்கிறோம், எவ்வளவு வேலை செய்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறோம், எப்படிப்பட்ட கனத்துக்குரிய காரியங்களிலே பொறுப்புகளில் இருந்து வேலை செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியமானது கிடையாது. கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம் என் தேவனுக்கு முன்பாக உண்மை மொத்தமாக இருக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கொஞ்ச நாளிலே எனக்கு எல்லா ஆசீர்வாதமும், 50 ஆண்டு காலங்களிலே பெற்ற ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, 5 ஆண்டுகளிலே எனக்கும் ஒரு சபையானது சமமாக கொடுக்க சித்தம் உள்ளதாக இருக்கிறது. இதான் சில நேரத்தில் எனக்கு என்கிட்ட ஒரு சகோதரி பேசும்போது சொன்னார், இந்த வசனத்தை வச்சு சும்மா என கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் பிந்தினவர்கள், நீங்கள்லாம் முந்தினவர்கள், நாங்கள்லாம் உன்னை முந்துவோம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், உண்மைதான், நீயும் ஒரு காலத்தில் முந்தினவராக மாறிடுவே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா இப்போதைக்கு நீ பிந்தினவரா எனக்கு தோன்ற, கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் முந்தினவர், உனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அதை நீ மறந்துடாதே அப்படின்னு நான் சொன்னேன். உண்மைதான், சில பேர் அப்படிதான், 30 ஆண்டுகளை இருக்கிறவர்களை பார்த்து 20 ஆண்டுகளிலே இருக்கிறவர்கள், நாங்கள்லாம் பிந்தினவர்கள், உங்களை விட மேன்மையானவர்கள் என்று சொல்லிட்டு இங்கே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சில நேரங்களில். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு கூட, 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு அது புரியவதில்லை. முன்பாக இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள்லாம் முந்தினவர்கள், நாங்கள்லாம் பிந்தினவர், உங்களுக்கு முந்தினோராயிருப்போம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் இவர்களை முந்த போகிறார்கள் என்பதை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், இந்த பகுதி சொல்லுகிறது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பகுதியுடைய நோக்கம் அதுதான். நிச்சயமா பிந்தினவங்க எல்லாம் முன்னாடிதான் அப்படி பின்னாடிதான் அப்படின்னு கிடையாது. பிந்தினவர்கள் முன்னாடி போயிடுவாங்க, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி வந்துருவாங்க, தேவன் தள்ள போறார் அப்படி அல்ல இந்த பகுதி. நிச்சயமாக அப்படி அல்ல. கண்டிப்பாக நாம் முந்தினவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. நம் கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக இந்த வசனங்களை நாம் மிக கவனமாக நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். சில நேரங்களில் நாம் ஒரு முந்தினவராக சில காரியங்களை செய்யும் போது பின்னாடி இருக்கிறவங்க நம்ம நினைக்கிறாங்க இவங்களே எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்படி ஒரு கேள்வி எழும்புவது வரை நம்மளே பார்க்க முடிகிறது. எல்லாவற்றையும் இவர்களே செய்கிறாங்க, வேற வழி இல்லை. வளர்ந்து நம்மளே 30-40 வருஷமா சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்ம தான் செய்கிறோம், வேற செய்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் பார்ப்பவர்களுக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களே செய்கிறார்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டுகிறார்கள் என்று எண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நாம் இன்றைக்கு சபைகளில எல்லா சபைகளிலும் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடைசி காலங்களில் எழும்பும். நம் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த கவனமாக எல்லா காரியங்களையும் நாம் பார்க்க வேண்டும். அதனால இன்றைக்கு இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, சபையில யார் முன்பாக வந்தவர்கள், யார் பின்பாக வந்தவர்கள் என்பது முக்கியம் அல்ல. யார் தேவனுக்கு முன்பாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்மையாக இருக்கிறார்கள், யார் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்கிறார்கள், அது எந்த வேலையா இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எந்த எத்தனை மணி நேரம் எவ்வளவு வேலை என்ன வேலை என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. கொடுக்கப்பட்ட வேலை அது எதுவாக இருந்தாலும் அது சிறியதாக இருந்தாலும் சரி, அது பெரியதாக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக சரியாக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பகுதியை நிறைய பேச முடியும், போதுமான இதற்கான நேரம் இல்லை. சுருக்கமாக இந்த பகுதி மூன்று காரியங்களை வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த ஓமை காலகட்டத்தில் ஒன்று, பணத்தாசை இல்லாதவர்களாக நீங்கள் இருங்கள். இரண்டாவது, உறவுகளை கூட என் தேவனுக்காக எப்போதும் விட்டு விடுவதற்கு சூழ்நிலை வரும் என்று சொன்னான். உறவுகள் கூட என் தேவனை விட்டு உன்னை பிரிக்கும் என்று சொன்னான். நீ உறவுகளை கூட தூக்கி எறிவதற்கு எப்போதும் நீ தயாராக இருப்பேன். ஆஸ்திகளை தூக்கி எறிவதற்கு நீ தயாராக இருப்பேன். உறவுகளை தூக்கி எறிவதற்கு நீ தயாராக இருப்பேன். பல ஆண்டுகளாக நான் இந்த சபையில இருக்கிறேன். நான் இந்த சபையினுடைய எல்லா காரியங்களையும் எனக்கு தெரியும். நான் ஒரு முன்னோடியான ஒரு ஊழியக்காரன், முன்னோடியான விசுவாசம் நிச்சயமாக அப்ப இல்லை. அதையெல்லாம் விட்டுவிட்டு பின்னாடி நின்று கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கும் நான் முன்னாடி தான் இருப்பேன் என்பதற்கும் அல்ல, பின்பாக வந்தவர்கள் முன்பாக வந்தவர்கள் சமமாக என் தேவன் நடத்தப் போகிறார் என்ற விசுவாசத்தையும் இந்த பகுதி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடைசி காலமும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நாம் இன்றைக்கு மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாக நம்மளே சிந்தித்திருக்கிறோம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம் இன்றைக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிற அந்த பணத்தாசையில மிகுந்த கவனமாக இருங்கள். பணத்தாசை குறித்து எச்சரிக்கையாக, பணத்தாசை குறித்து தானே பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு சிறுகதை எனக்கு ஞாபகத்தை வருங்க. இந்த சிறுகதையோடு கூட இந்த நான் செய்தியை முடிக்கிறேன். இந்த கதையை இயேசு கிறிஸ்துவை குறித்து தான வந்த கதை என்று நம்பப்படுகிறது. இது நம்முடைய வேதாகமத்தில் இல்லை, ஒரு புற மதத்தினுடைய புத்தகத்தில் வாசித்த ஒரு கதை. இது நான் நீண்ட நாளுக்கு முன்பாக வாசித்தது. அந்த புத்தகத்தை குறித்து தானே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இந்த கதையை மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு போய்கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு கற்குவியல் இருக்கிறது. அங்கே மூன்று வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், சகோதரர்கள். அப்போது அந்த அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல கேட்கிறார்கள், அந்த சகோதரர்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறபடினாலே இந்த கற்குவியலை நீங்கள் தங்கமாக எனக்கு பொன் குவியலாக நீங்கள் மாற்றி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், இதை விட்டு நாங்கள் ஐஸ்வர்யங்களாக மாறி ஆசீர்வாதம் இருப்போம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு இது தங்கமாக மாற்ற வேண்டுமா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வார்த்தையினாலே அது அந்த கற்குவியல் அப்படியே தங்கமாக மாறுகிறது. அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். திரும்பமாக அதே வழியில சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பயணத்தை எல்லாம் முடித்து கொண்டு அந்த பகுதியில மாலை வேளையில திரும்புகிறார். அப்போது அந்த கற்குவியல் பக்கத்துல மூன்று பேரும் இறந்து கிடக்கிறார்கள். அப்போது சீஷர்கள் கேட்கிறார்கள், என்ன நடந்தது போதகரே, இவர்கள் ஏன் இறந்தார்கள் என்று. அப்போது அங்க என்ன நடந்தது என்பதை இயேசு கிறிஸ்து விவரிப்பதாக அந்த கதை சொல்லுகிறது. மூன்று பேரும் அந்த கற்குவியலிலே பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீண்ட நேரம் ஆனதுனால அவர்களுக்கு பசி எடுக்கிறது. அப்போது அந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மனிதனை, அந்த மூன்றிலே ஒருவனே, போய் நீ போயிட்டு கொஞ்சம் எங்க நமக்காக உணவு வாங்கிட்டு வா, தூரமா போயிட்டு நாம இதை நாங்க பாதுகாப்பா இந்த கற்குவியலை பாதுகாத்து வச்சிருக்கோம், நீ போயிட்டு வந்த பிறகு நம்ம இது மூன்று பேரும் சமமாக பிரித்து கொள்ளலாம், சாப்பிட்டுட்டு பசியாக இருக்கிறது என்று சொல்லி உணவு வாங்குவதற்காக அந்த ஒரு சகோதரனை அனுப்புகிறார்கள். அவன் திரும்பி வரும்போது இவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து அவன் உணவு வாங்கி கொண்டு வந்த பிறகு அந்த சகோதரனை இவர்கள் கொலை செய்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால் இவர்கள் யோசிக்கிறார்கள், ஏன் இதை மூன்று பகுதியாக பிரிக்க வேண்டும், நாம் இரண்டாக பிரித்து கொண்டால் என்ன, அதனாலே அந்த வந்த உடனே அந்த சகோதரன் நாம் கொன்று போட்டு விட்டால் மூன்று இரண்டாக பிரியும் போது நமக்கு அதிக பணம் கிடைக்குமே என்று சொல்லி அந்த சகோதரனை இந்த வந்த உடனே இந்த இரண்டு பேரும் செய்து கொலை செய்கிறார்கள். அதன் பிறகு அந்த சீசர்கள் கேட்கிறார்கள், இவங்க இவர்கள் எப்படி இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்து அந்த 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 சம்பவத்தை மீண்டும் தொடர்கிறார். சென்றவன் யோசிக்கிறான், ஏன் நான் மூன்று பகுதிகளாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? நாம் ஒருவரே அந்த கற்குவையில் எடுத்துக்கொண்டால் என்ன என்று சொல்லி அவன் வாங்கி கொண்டு வந்த உணவிலே விஷத்தை கலந்து கொண்டு வந்து இந்த இருவருக்கும் கொடுக்கிறான். வந்தவுடனே உணவு உண்பதற்கு முன்பாக அவனை இவர்கள் கொன்றுவிட்டார்கள். உணவிலே விஷம் இருப்பது தெரியாமல் இரண்டு பேருமே சாப்பிட்டார்கள், மறித்து விட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பணத்தாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பணத்தாசை உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நம்முடைய எதிர்காலங்களை கொல்லும் என்று சொல்லி தேவன் அந்த சீஷர்களுக்கு போதித்ததாக அந்த அந்த கதை சொல்லுகிறது. வேதாகமத்தில் இல்லை, ஆனாலும் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். வேதத்தில் குறிப்பிடப்படாத அநேக சம்பவங்கள் உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது இது ஒரு இயேசு கிறிஸ்துவின் பேரில் சொல்லப்பட்ட ஒரு சிறு கதையாக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த கதை நமக்கு சொல்லுகிற ஒரு போதனை என்ன? நாம் இந்த பூமியில நாம் மிகுந்த பொருள் மீது ஆஸ்தின் மீது நாம் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் யூதாஸ் காரியத்தில் விழுந்து போனதுக்கு காரணமே இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் நான் இயேசுக்காக இழப்பேன், என்னுடைய ஆஸ்தியை நான் இயேசுக்காக இழப்பேன், என் உறவுகளை நான் இயேசுக்காக இழப்பதற்கு நான் தயாராக இருப்பேன், என்னுடைய எல்லா பெருமைகளும் என் சபைக்காக எந்த பெருமைக்காகவும் நான் கர்த்தருடைய வேலையை செய்யவில்லை, எதை வேண்டுமானாலும் நான் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் வேலை செய்வது என் தேவனுடைய நாம மகிமிக்கின்ற, ஒருவேளை நான் அதிகமாக வேலை செய்கிறேன் என்ற பெருமை எனக்குள்ளே வராது, என்னாலதான் இந்த சபை தொடங்கப்பட்டது என்கிற பெருமை எனக்குள்ளே வராது, நீண்ட காலமாக அநேகரை நான் ரட்சிப்புக்குள்ளே நான் நடத்திருக்கிறேன் என்ற பெருமை எனக்குள்ளே வராது. நான் கர்த்தருக்காக வேலை செய்வது என் நித்திய ராஜ்யத்துக்காக, இந்த உலகத்தினுடைய எந்த பெருமைக்காகவும் நான் கிறிஸ்துக்காக வேலை செய்யவில்லை என்பதில மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது. இந்த ஓமைகள் சொல்லுகிற இந்த சம்பவங்கள் சொல்லுகிற காரியங்கள் இவைகளாகவே இருக்குது. அதனால் இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் முந்தினோராக இருக்கிறவர்கள் முந்தினோராகவே நாம் இருக்க எல்லா வகையிலும் தேவனுக்கு முன்பாக நாம் பாதுகாப்பாக இருப்போம். பிந்தினவராக இருக்கிற நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை நாம் செய்வோம். வேலை என்ன வேலை என்பது முக்கியமல்ல, எவ்வளவு காலம் நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, இருக்கிற காலம் வரையிலும் நாம் எப்படியாக உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அன்போடு பரிசுத்தத்தோடு நீதியோடு நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் என்பதை முக்கியம். வந்திருக்கிற இந்த கபில் சபையிலே இந்த காணொலி மூலம் முன்பாக கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். எல்லா துதிகன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அல்லேலூயா, ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைவோம். துதி கீதங்களில் உள்ள 243 பாடலை யாவரும் ஒன்றிணைந்து நாம் இந்த வேளையில நாம் பாடுவோம். 243 பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம்.
Yeah.
நாம் யாவரும் முழங்கல் படிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனாய் கர்த்தர் இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஒன்றிணைந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஜெபிப்போம்.
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொந்தம் 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 ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசனமா இருக்கிற துதிகளுக்கு பார்த்திருந்தே இதோ இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரம் அல்லேலூயா. உலகம் தலைவர் சமாதானம் அல்ல, எங்களுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னவர்கள் இந்த நாளில் இந்த பசுத்த சமாதானத்தில் நாங்கள் நினைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வாதி தேவனே, இந்த அருமையான நாளில் இந்த வேலையில துதிக்கிறோம். கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் தடுக்கிற சமாதானம் இல்லை, எங்களுக்கு சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன் சொன்னதே ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த வேலைக்காக சோதனம் வாக்கு மாறாத தெய்வாதி தேவனே, யோத அருமையான நாளில் உரிமையிலிருக்கிறது. இதோ இந்த அருமையான இந்த நாளுக்காக சோதரம் அல்லேலூயா. கொடுத்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவதையும் ஜெபிக்கிறோம். உமால் கூடாத ஒன்றுமில்லை, நீ சொல்லாத தினமாக இருக்கிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக சபையாருக்கு என்னுடைய எல்லா நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.